அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விஷ்ணுபிரியா மற்றும் அறவாழி இளம்பருதி. கடந்த வார இறுதியில் நியூயார்க் மற்றும் நியூஜெர்சியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக ஆப்கான் வம்சாவளியைச் சேர்ந்த 28 வயதான அமெரிக்க பிரஜை ஒருவரை தேடி வருவதாக அமெரிக்காவில் உள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த நபரின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள போலீசார் அவரது பெயர் அகமது கான் ரஹானி என்று தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டு மற்றும் பல வெடிக்காத சாதனங்கள் இடையே ஒற்றுமைகள் இருப்பதாக நியூயார்க் ஆளுநர் ஆண்ட்ரூ கூமோ தெரிவித்துள்ளார்.
ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற பெர்லின் மாநில தேர்தலில் தனது கிறித்துவ ஜனநாயக கட்சியின் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தோல்விக்கு ஜெர்மன் சான்சலர் ஏங்கலா மெர்க்கல் பொறுப்பேற்றுள்ளார். இது ஒரு கசப்பான முடிவு என்று கூறிய அவர், அகதிகள் அனைவரும் நாட்டிற்குள் வரலாம் என்ற தனது திறந்த கொள்கைதான் இதற்கு காரணம் என்றும் ஒப்புக்கொண்டுள்ளார். காலத்தை திருப்ப முயன்றால், கடந்த வருடம் ஜெர்மனியில் அதிக எண்ணிக்கையில் நடந்த குடியேறிகளின் வருகை தொடர்பாக தன்னை நன்றாக தயார்படுத்தி இருப்பேன் என்றும், தனது குடியேறிகள் குறித்த கொள்கையை விளக்க கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் ஏங்கலா மெர்க்கல் தெரிவித்துள்ளார். குடியேறிகளுக்கு எதிரான வலதுசாரி கட்சி பெர்லின் தேர்தலில் 14% வாக்குகளை பெற்று முதல் முறையாக மாநில நாடாளுமன்றத்திற்கு செலவிருக்கிறது.
நியூயார்க் நகரில் அகதிகள் மற்றும் குடியேறிகள் நிலை பற்றிய ஐக்கிய நாடுகளின் முக்கிய உச்சி மாநாடு ஒன்று தொடங்கியுள்ளது. இச்சூழலில் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் என்ற தங்களின் கனவு பொய்த்துவிட்டதாக குடியேறிகள் சார்பாக கலந்து கொண்ட பிரதிநிதி குழு ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. குடியேறிகள் கடன் சுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கடத்தப்பட்டு அடிமை வாழ்க்கைக்கு ஏமாற்றப்படுவதாகவும், அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் சர்வதேச குடியேறிகளுக்கான கூட்டணியின் தலைவர் ஈனி லெஸ்டரி தெரிவித்துள்ளார்.
The promise of better future is a lie.
இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட உலகத் தலைவர்கள் அகதிகள் நெருக்கடி நிலைக்கு மேலும் மேம்பட்ட மனிதாபிமான உதவிகளையும் சிறந்த ஏற்பாடுகளையும் செய்வதாக உறுதியளித்துள்ளனர்.
அமெரிக்க தலைமையிலான கூட்டணியால் சிரியா படைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்று கூறி அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் சிரியா அதிபர் பஷார் அல் அசாத். அந்த விமான தாக்குதல் டேர் எல்சோர் நகருக்கு அருகில் சிரியா படைகளை தாக்கியது. 60 மேற்பட்ட சிப்பாய்கள் பலியாகியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இது ஒரு எதிர்பாராத தாக்குதல் என்றும், இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு தான் இலக்காக வைக்கப்பட்டது என்றும் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஞாயிறன்று இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் உள்ள ராணுவ தளத்தில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலளிப்பது எவ்வாறு என்பது பற்றி விவாதிக்க தலைநகரான டெல்லியில் மூத்த அமைச்சர்களோடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். அதிகாலையில் குண்டுகள் மற்றும் கிரெனேட் கொண்டு இந்திய ராணுவ தளத்தை தாக்குதல்தாரிகள் தாக்கினர். சமீபத்திய மிகவும் மோசமான இந்த தாக்குதலில் 18 படையினர் கொல்லப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற அத்தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளதாக கூறுகின்ற இந்தியாவில் உள்ள பலர் இச்சம்பவத்தால் கோபமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடாக இருக்கிறது என்று இந்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார்.
ஆப்கானிஸ்தானின் தென் மாகாணமான உருஸ்கானில் அமெரிக்க விமானங்களால் தவறுதலாக தமது கூட்டாளிகள் மீதே நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 8 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக ஆப்கான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதல் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் என்றும், அவருக்கு உதவச் சென்ற 7 பேர் அடுத்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர் என்றும் மாகாண போலீஸ் தளபதி தெரிவித்துள்ளார்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
பிரெஞ்சு மின் பயன்பாட்டு நிறுவனமான என்ஜிக்கு லக்சம்பர்க் சட்டவிரோதமாக வரி சலுகைகள் கொடுத்துள்ளதா என்று கண்டறிய ஐரோப்பிய ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பிற நிறுவனங்களுக்கு கிடைத்திராத சட்டவிரோத அரசு உதவி என்று விவரிக்கப்படக்கூடிய சலுகைகளை என்ஜி நிறுவனம் பெற்றிருக்கலாம் என்று ஐரோப்பிய ஆணையம் நம்புகிறது.
ஜப்பானின் சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாட்டில் வயதானவர்களின் எண்ணிக்கை விரைவாக அதிகரிப்பதாக தெரியவந்துள்ளது. 65 வயதிற்கும் மேல் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதில் அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. 34 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஜப்பானியர்கள் 65 வயதிற்கு அதிகமானவர்களாக உள்ளனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.